الله أكبر ولله الحمد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. அல்லாஹ் உயிரிழந்த வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹை அன்றி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிற பொங்கலுக்கும் வசியர் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் உயிரிழந்தார்களே, இஸ்லாமிய சமூகத்திலே மிகவும் புனிதமான ஒரு தினம், சந்தோஷத்துக்குரிய ஒரு தினம். அந்த தினத்தில், ஈத் அல்ஹாவுடைய திருநாள் தினத்தில், நாம் எல்லாம் சந்தோஷமாக இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இங்கே நம்மை சந்தோஷமாக ஒன்று சேர்த்ததைப் போல மறுமையில் அவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரும் நாள் கியாமத்துடைய நாளில் அந்த சுவர்க்கத்திலும் அல்லாஹு தஆலா நம்மை சந்தோஷமாக ஒன்று சேர்த்து அருள்வானான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அஜுடைய திருநாள் என்பது சைதுரா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு பெரும் தியாகத்தை அடிப்படையாக வைத்து இந்த உம்மத்துக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விசேஷமான மகத்துவமிக்க நாள். சைதுரா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உலகெங்கிலும் இந்த திருநாள் தினத்திலும் மற்ற ஒவ்வொரு நாளிலும் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்நாளில் பெரும் பெரும் நிகழ்வுகள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சுருக்கம், அவர்களுடைய முழு வாழ்க்கையும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தருகிறது. அந்த பாடத்தை நாம் எங்களுடைய வாழ்க்கை பாடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திரும்ப திரும்ப அவர்களுடைய சம்பவங்களை, அவர்களை பற்றிய அந்த நிகழ்வுகளை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அதுதான் அல்லாஹ்வுக்காக என்று யாரெல்லாம் சிறிய பெரிய தியாகங்களை செய்கிறார்களோ, அல்லாஹ்வுக்காக என்று விட்டுக் கொடுப்புகளை யார் செய்கிறார்களோ, அவர்களுடைய அந்த தியாகங்களை அல்லாஹ் வீணாக்குவதில்லை. அல்லாஹ் தாலா நன்றி உள்ளவனாக இருக்கிறான். அவனை போல நன்றி உள்ளவர்கள் யாரும் இல்லை. அடியார்களில் யார் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர் மிக நுணுக்கமாக அறிந்தவனாக இருக்கிறான். ஆகவே ரகசியமாகவோ பரகசியமாகவோ தனிப்பட்ட முறையிலோ மக்களுக்கு முன்னாலேயோ யார் யார் மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக என்று என்ன விட்டுக் கொடுப்பதை செய்கிறார்களோ, எந்த விதமான தியாகங்களை செய்கிறார்களோ, அது ஒன்றும் அல்லாஹ்வுக்கு மறைந்துவிடுவதில்லை. அத்தனைக்கும் கூலி இருக்கிறது. அல்லாஹ்வு தஆலா அதனுடைய கூலியை இரட்டிப்பாக முழுமையாக அந்த மனிதனுக்கு கொடுப்பான் என்ற உண்மையைத்தான் சைதுரா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக கொடுக்கிறது. அல்லாஹ்வு தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாம். கன்னியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு குத்பாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் இருக்கிறது. ஹஜ்ஜுடைய அமல்கள் ஒவ்வொன்றுக்கு முன்னாலும் குத்பா வைக்கப்பட்டிருக்கிறது. மினாவுக்கு செல்வதற்கு முன்னால் மினாவுக்கு செல்பவர்களுக்கு அங்கே ஒரு குத்பாவை இமாம் செய்வது அவருக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. மினாவுக்கு சென்று என்னென்ன காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்பதை அவர் அங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். அரபாவுக்கு செல்வதற்கு முன்னால் அங்கே இருக்கிற இமாம் அவர்களுக்கு குத்பா செய்தார். அந்த குத்பாவிலே அரபாவுடைய அந்த அமல்களை பற்றி அவர் ஞாபகப்படுத்துகிறார். அரபாவுடைய நாள் எவ்வளவு புனிதமானது, அதை வீணாக்கிவிடக்கூடாது என்ற அந்த செய்திகளை எல்லாம் அந்த இமாம் அவர்கள் அந்த ஜாஜிகளுக்கு, ஹஜ்ஜு செய்யக்கூடிய அரபாவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இப்படியாக அடுத்து கர்நாடகத்திலேயும் மார்க்கம் குத்பாவை சுன்னத்தாக ஆகியிருக்கிறது. அது எதற்காக என்றால், கர்நாடக தினம் என்பது மற்ற தினங்களைப் போல சாதாரணமாக ஒரு தினம் அல்ல, விசேஷமான தினம். இதிலே செய்ய செய்யப்பட வேண்டிய சில முக்கியமான அமல்கள் இருக்கின்றன. அவற்றை ஞாபகம் ஊட்டுவது குத்பாக்கள் செய்யக்கூடிய இமாம்களுக்கு சுன்னத்தாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்காகத்தான் மார்க்கம் இப்படிப்பட்ட ஒரு குத்பாவை இரண்டாவுடைய தொழுகைக்கு பின்னால் வைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினம் மனிதன் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல், இன்றைய தினம் செய்யக்கூடிய அமல்களில் மிக சிறப்பான ஒரு அமல் இருக்கிறது என்றால், முதலிடம் வகிக்கக்கூடிய அமல் என்றால் மனிதன் தன்னுடைய உதையாவை கொடுப்பது, உதையாவை அரசு கொடுப்பது. இதுதான் இன்றைய தினத்துடைய மிக விசேஷமான அமல். இதுதான் இன்றைய தினம் செய்யப்படக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். மனிதன் தன்னுடைய உறுதியாவை பொருந்தி பின்னால் போய் உறுதியாவை நிறைவேற்றிக் கொண்டு மணி சந்தம்தான் அனைத்து மக்களுக்கு சொல்கிறார்கள். அந்த உறுதியா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமானது என்றால், எவ்வளவு வேகமாக அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று பாருங்கள். சொன்னார்கள், அந்த உறுதியாவுடைய திராணி அறுக்கப்பட்டு அதனுடைய முதல் திறந்த துளி பூமிக்கு விழுவதற்குள் அது அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்துவிடுகிறது. அந்த அமலை எல்லாம் தான் அவ்வளவு விரும்புகிறான். ஆகவே வேகமாக அந்த உத்தியாவுடைய அமலை எல்லாம் தாலா ஏற்றுக் கொள்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் செய்யப்படக்கூடிய அமல்களில் மிக சிறப்பானதும் அல்லாவுக்கு மிக விருப்பமானதுமாக இருக்கக்கூடிய அமல் இதுதான் இன்றைய நாளில் உத்தியா நிறைவேற்றப்பட வேண்டும். உத்தியா என்பது ஒரு விசேஷமான ஒரு அமல். சாதாரணமாக நாங்கள் நிறைய சதகாக்க செய்கிறோம், அது போல ஒன்றல்ல. இதற்கு தனியான சட்டங்கள் இருக்கின்றன. இமாம் குத்பாவிலே உத்தியாவுடைய சட்டங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. உத்தியாவுக்கு என்று தனியான முறைகள் இருக்கின்றன, தனியான சட்டங்கள் இருக்கின்றன. உத்தியா கொடுப்பது அதிகமான உடமாக்களிடத்தில், சாஸ்திரி மதுரவை சேர்ந்த உலமாக்களிடத்தில் கண்டிப்பான சுன்னத் என்று சொல்லப்பட்டிருந்த போதிலும் உலமாக்களில் பெரும் ஒரு சாரார் இதை கட்டாய கடமை என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம், சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களுடைய கடுமையான சில வார்த்தைகள் வந்திருக்கின்றன. அதை அடிப்படையாக வைத்து வசதி உள்ள ஒவ்வொருவரும் உதியாவை கொடுப்பது கடமை என்று உலமாக்களில் ஒரு பெரும் சாரார் சொல்கிறார்கள். நாம் அதிகமாக விளங்கி வைத்திருக்கிறோம் என்பது வெறும் வசதி உள்ளவர்களுக்குரிய கடமை, சாதாரணமானவர்கள் உறுதியாக கொடுக்க தேவையில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி அல்ல. சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன, வலியுறுத்தக்கூடிய ஹதீஸ்கள். ஒருவருக்கு வசதி இருக்கிறது துணிச்சா மாதம் வரும்பொழுது, ஆனால் உறுதியாவுக்கான ஏற்பாடு அவர் செய்யவில்லை என்றிருந்தால் எங்களுடைய தொழுமிடத்திற்கு அவர் வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். சில உலமாக்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து வசதி உள்ள ஒவ்வொருவரும் கட்டாயமாக உத்தியா கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னும் சில அடிப்படைகளை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள், உத்தியா என்பது கட்டாயமானதுதான், ஆனால் வாஜிபுடைய தரத்தில் இல்லை, கண்டிப்பான சுன்னத் என்ற தரத்திலே இருக்கிறது. குலபாக்கள் குலபாவகாசி நூல்கள் சில பொழுது உறுதியாவை செய்யாமல் விட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சில அடிப்படைகளை வைத்து இந்த கருத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எப்படியோ இது கட்டாயமாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கண்டிப்பான ஒரு சுத்தத்தாக இருக்கிறது. உறுதியாக கொடுக்க வேண்டியவர்கள் யார், வசதி உள்ளவர்கள் யார் என்றால், நாம் நினைப்பது போல நிறைய பணங்களுக்கு சொந்தமாக இருக்கிறவர்கள் அல்ல வசதி உள்ளவர்கள். உறுதியாவுடைய விஷயத்தில் கொடுப்பதற்கு சிலர் இருக்கிறார்கள், குடும்ப பாரம் இல்லாதவர்கள், குடும்ப பாரம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். வாலிபர்களாக இருப்பார்கள் அல்லது வயதிவர்களாக இருப்பார்கள், தன்னுடைய கட்டாய செலவுக்கு உட்பட்டவர்கள் என்று தனக்கு கீழால் தன்னுடைய மனைவியோ அல்லது குழந்தைகளோ பெற்றோர்களோ இருக்க மாட்டார்கள். இப்படி குடும்ப பாரம் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பெருநாள் தினத்திலும் பெருநாளை அழைத்து வரக்கூடிய ஐயாமுத்த ஸ்ரீக்குடைய தினங்கள், அந்த மூன்று நாளுடைய அந்த தினங்கள், இந்த தினங்களில் தன்னுடைய சொந்தமான அத்தியாவசிய தேவைகளுக்குரிய செலவு, இது போக மேலதிகமாக ஒரு உறுதியாவை கொடுப்பதற்கு பங்கெடுப்பதற்கு ஒருவரிடத்திலே வசதி இருந்தால் அவர்தான் அவர் உறுதியாகக்கூடியவர். அவருக்கு மிக கண்டிப்பான சுண்ணல் உறுதியாக கொடுக்க வேண்டும். வாலிபர் இருக்கிறார், அவருக்கு கீழால் யாரும் கட்டாய செலவுக்கு உட்பட்டவர்கள் என்று இல்லை. அந்த நோயாளிபராக இருக்கிறார். தன்னுடைய கட்டாய செலவுக்குட்பட்டவர்கள் இல்லை. ஒரு நாளுடைய அவருடைய அத்தியாவசியமான செலவு சில வேளை ஒரு 500 ரூபாவாக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களிடத்திலே 2000 ரூபாய் அந்த நாட்களுக்குரிய செலவும் அதை விட மேலதிகமாக ஒரு உதவியாவை நிறைவேற்றுவதற்கு வசதி இருந்தால் அவருடைய விஷயத்திலே கண்டிப்பான துணர் அவர் உதவியாக கொடுக்க வேண்டும். இரண்டாவது சாரார் சிலர் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய குடும்ப சுமையை சுமக்கக்கூடியவர்கள். கட்டாய செலவுக்குட்பட்ட மனைவி தன்னுடைய செலவுக்கு கீழாக இருக்கிறார், குழந்தைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் சில பொழுது இருப்பார்கள். இப்படியாக தன்னுடைய கட்டாய செலவுக்குட்பட்டவர்கள் பலர் தனக்கு கீழே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அத்தியாவசியமான செலவுகளுக்கு உரிய அந்த அளவு போக மேலமுச்சமாக உதவியாவை கொடுப்பதற்கு அல்லது ஒரு பங்கை எடுப்பதற்கு ஒருவரிடத்திலே வசதி இருந்தால் அவருடைய விஷயத்தில் மிக கண்டிப்பான சுன்னத். அவர் இந்த நாளில் உதவியாவை நிறைவேற்ற வேண்டும். கன்னியத்துக்குரியவர்களே, இந்த அடிப்படையை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டால் நமக்கு புரிந்து கொள்ளலாம் நாம் உதவியாக கொடுக்க வேண்டியவர்களா இல்லையா. கண்டிப்பான ஒரு சுன்னத் நாடுகளிலே, குறிப்பாக அனத்தியாக்கள் வாழக்கூடிய அந்த பொருட்களை நாங்கள் இந்த நாடுகளை நாங்கள் போய் பார்த்தால் இந்த அமலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை அங்கே நாங்கள் பார்க்கலாம். வெளிநாடுகளிலே இருந்தவர்கள் பலரும் இங்கே இருப்பார்கள். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் இந்த சுண்ணாவை நிறைவேற்றுகிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்திருப்பார்கள். உண்மையில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சுண்ணத்து தான் இது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரியில் இந்த ரிவாயத் இருக்கிறது, குன்னா நுஸம்மினுல் உதுஹியா வகானல் முஸ்லிமூன யுஸம்மினூன். இந்த ஹஜ் பெருமாள் வருவதற்கு முன்னால் பல நாட்களுக்கு முன்னாலே நாங்கள் உதுஹியாவை வாங்கி வைத்து அந்த பிராணியை வாங்கி வைத்து அதற்கு விசேஷமான சாப்பாடுகள் கொடுத்து அதை நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த காலத்திலே சஹாபாக்களுடைய வழக்கம் இருந்தது, ஒவ்வொருவரும் தம்முடைய உண்மையாலே வீடுகளிலே வாங்கி வைத்து நிறைய சாப்பாடுகளை கொடுத்து அதை கொடுக்க வைப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் தாலா விரும்பக்கூடிய ஒரு அமல், அதை இப்படித்தான் முக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். புதியாவுடைய பிராணியை வாங்குவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை புதியாவுடைய பிராணிகளை வாங்குவதற்காக அனுப்பியிருக்கிறார்கள். போகும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் புதியாவுடைய அந்த ஆடு மாடுகளை வாங்கும் பொழுது நன்றாக அதனுடைய கண்களை பாருங்கள், அதனுடைய கால்களை பாருங்கள், அதனுடைய கால்களை பாருங்கள். புதியா என்று வரும் பொழுது அந்த பிராணிகளுடைய நிறம் கூட இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில நிறங்களை சில உருவங்களிலே இருக்கக்கூடிய மிருகங்களை விரும்பி தெரிவு செய்து அதை மரியாதையாக கொடுத்திருக்கிறார்கள். கொம்புள்ள ஆட்டுக்கு கொம்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து வாங்கி இருக்கிறார்கள், அதனுடைய நிறம் என்ன என்பதை பார்த்து வாங்கி இருக்கிறார்கள். புதியா கொடுக்கும் பொழுது செவி அதாவது கேட்பதிலே குறைபாடு உள்ள மிருகங்கள், பார்ப்பதிலே குறைபாடு உள்ள மிருகங்கள், இப்படியாக நோய்கள் உள்ள மிருகங்கள், தொண்டக்கூடிய மிருகங்கள், இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதியாவில் கொடுப்பதை தடை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவைகள் உதியாவிலே சேரமாட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு விசேஷமாக ஒரு அமல் மார்க்கம் சொல்லியிருக்கிற விதத்திலே நாம் இதை நிறைவேற்ற வேண்டும். உதியாவுக்காக யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ தன்னுடைய உதியா அறுக்கப்படுகிற வரைக்கும் அவர்கள் தங்களுடைய முடிகளையோ நகங்களையோ வெட்டுவதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறவர்கள் பலவிதமான தியாகங்களை செய்தார்கள். 5-6 நாட்கள் ஹராமுடைய உதையுடன் ஏன் சட்டத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல கஷ்டங்களை சுமந்து கொள்கிறார்கள். மனம் பூச முடியாது, வைத்தவைகளை ஒடுக்க முடியாது, பலவிதமான கஷ்டங்களுடன் அந்த தியாகத்தை செய்கிறார்கள். அல்லாஹ் தாலா ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கு ஒரு தியாகத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் உதவியாக கொடுங்கள், அதற்காக ஒரு செலவை நான் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய உதவியா அறுக்கப்படுகிற வரைக்கும் உங்களுடைய வீசைகளை விட்டாதீங்க, முடிகளை விட்டாதீங்க, உங்களுடைய நகங்களை விட்டாதீங்க. கூடியவர்களே, மனிதன் என்ற வகையில் இவற்றை தவிர்த்து ஒரு 10 நாட்கள் இருப்பது என்பது சிறுவரை கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் மனிதனுடைய தியாகம் என்ன என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனுடைய விஷயத்தில் அவர்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்துகிறார்களா என்பதை அல்லாஹ் பார்த்தான். தன்னுடைய நண்பரான அவர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கிக் கொண்டான். எங்களுடைய விஷயத்திலே பார்க்கிறான் இந்த தியாகத்தை, இந்த ஒரு கட்டளையை யார் மதித்து நடக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு தீனுடைய கட்டளையாக இருந்தாலும் அதற்கு கொண்டிருக்கிறது அதை செய்வது, இன்னும் கொண்டிருக்கிறது அதை மதிப்பளித்து செய்வது. இந்த கட்டளைகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். பலர் இருக்கிறார்கள் ஊதியா கொடுப்பதற்கு நியமித்து வைத்திருப்பார்கள். பொறுமையான சில நாட்கள் மீசைகளை கத்தரிக்காமல் நகத்தை வெட்டாமல் இருக்கிறார்கள். பெருநாள் தினம் வரும் பொழுது இதற்கு மேலால் இருக்க முடியாது என்று சொல்லி கரையை கண்டதற்கு பிறகு அவர்கள் மீசையை வெட்டி விடுகிறார்கள், நகத்தை வெட்டி விடுகிறார்கள். பெரும் சிறப்பை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது. புகாரி முஸ்லிம் அனைத்து கிரந்தங்களிலும் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், இப்படியான தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய ஊதியாவை தன்னுடைய கையினாலே அருள்பது இதுதான் சிறப்புக்குரியது. ஏழு பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை அறுப்பதாக இருந்தால் அந்த ஏழு பேர்களில் ஒருவர் அந்த மாட்டை அறுப்பது இதுதான் அவர்களுக்கு மிக ஏற்றமானது. அப்படி தன்னால் அறுத்துக் கொள்ள முடியாது என்று இருந்தால் இன்னொருவரை பொறுப்பு சாட்டி அறுக்க வைக்கலாம். ஆனால் தான் பக்கத்திலே இருந்து கொள்வது அது அவருக்கு சுண்ணத்தாக இருக்கிறது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கையை அறுக்கப்படும் பொழுது சொன்னார்கள், நீங்களும் பக்கத்தில் வந்து இருங்கள், உங்களுடைய கையா அறுக்கப்படப் போகிறது. கட்டத்துக்குரியவர்களே, ஏழு பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுப்பதாக இருந்தால் முதலில் அந்த மாட்டுக்குரிய ஏழு பேர்கள் யார் என்பதை முதலாவது உறுதியாக இருக்க வேண்டும். பிறகு அது அறுக்கப்படும் பொழுது அந்த ஏழு பேர்களும் அந்த குறிப்பிட்ட அந்த மாடு அறுக்கப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட ஏழு பேர்களும் அதற்கு பக்கத்திலே சமூகங்கள் இருப்பது அவர்களுக்கு சுண்ணத்தாக இருக்கிறது. நாம் பல இடங்களில் பார்க்கிறோம், மக்கள் பங்குகளில் சேர்ந்து கொள்கிறார்கள். அறுக்கப்படுகிறவரைக்கும் தனக்குரிய மாடு எது, நான் எந்த மாட்டிலே பங்கெடுத்திருக்கிறேன், அதற்கு கொம்பு இருக்கிறதா இல்லையா, அதனுடைய நிறம் எப்படி இருக்கிறது, அதனுடைய கால்கள் எப்படி இருக்கிறது, எந்த செய்தியுமே தெரியாது. பிறகு கண்ணியத்துக்குரியவர்களே, பல சுண்ணத்துக்கள் நாங்கள் பல சுண்ணத்துக்கள் அந்த இடத்திலே நாங்கள் தவறப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, பக்கத்திலே இருந்து கொள்ள வேண்டும். அதற்கு கூட முடியாத நிலை, தவிர்க்க முடியாத நிலை இருந்தால் பக்கத்திலே இருக்காமல் இருப்பதற்கும் அனுமதி இருக்கிறது. முடிமான மட்டும் நாங்கள் இந்த சுண்ணாக்களை ஹயாத்தாக கொள்ளக்கூடிய முயற்சிகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். முதல் நாளிலே இந்த திருநாள் தினம் தொழுகைக்கு பின்னால் முதல் நாளிலே அறுப்பதுதான் சிறப்பான காரணங்கள், நியாயமான காரணங்கள் இல்லாமல் அதை நாங்கள் பிற்படுத்தக்கூடாது. முதல் நாளில் இன்றைய தினம் நிறைவேற்றப்படக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுடைய எதிர்ப்புமானது இல்லாமல், ஆகவே இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கம் எப்படி இருந்தது என்றால், குத்பா செய்வார்கள். இந்த குத்பா முடிந்ததற்கு பின்னால் நேராக சென்று முதலில் அவர்களுடைய உதவியாவை அறுப்பார்கள். சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய உதவியாவை அறுக்க ஆரம்பித்து வருவார்கள். ஹஜ்ஜு திருநாளுடைய தொழுகைக்கு வரும் பொழுது சாப்பிடாமல் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணங்களில் ஒன்றாக உடம்பாக சொல்கிறார்கள், ஹஜ்ஜு திருநாளுடைய தினத்திலே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே முதலாவது போக வேண்டிய உணவு அது உறுதியாவுடைய இறைச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு எதுவும் சாப்பிடாமல் வாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது போய் தன்னுடைய உறுதியாவை அறுத்து அதனுடைய ஈரலையோ அல்லது பகுதியோ எடுத்து சாப்பிட்டு அவர் அல்லாஹ்வுடைய விருந்தை சாப்பிட வேண்டும். இந்த உத்தியா என்பது இந்த நாட்களில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு விருந்து. என்னோஷம் அபி சந்தல்லாம் அனைவசனம் அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ் தாரா உங்களுக்கு தரக்கூடிய சாப்பாடு, உங்களுக்கு பானம் தரக்கூடிய நாட்கள், நாட்களில் நீங்கள் சாராளமாக உத்தியாவை சாப்பிடுங்கள், நோக்கி வைக்கக் கூடாது என்பதை நபி சந்தல்லாம் அனைவசனவர்கள் தடை செய்திருக்கிறார். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த ரோஹியாவுடைய சட்டங்களை சரியாக புரிந்து நாங்கள் எதிர்வர இந்த வருடமும் எதிர்வரக்கூடிய காலங்களிலும் மிக முறையாக இதை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்போம் என்றிருந்தால் மூலமாக பெரும் கூலிகளை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்து நம்முடைய புண்ணியாக்கள் நிறைவேற்றப்படும் பொழுது அதில் முடியுமான அளவு பெரும் பகுதியை நாங்கள் மக்களுக்கு விநியோகம் செய்வதுதான் சிறப்பானது. தனக்கு என்று புண்ணியாவுக்குரியவர் தன்னுடைய சாப்பாட்டுக்கு என்று கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு அதிகமான பகுதியை மக்களுக்கு விநியோகம் செய்வதுதான் ஏற்றமானது. கொஞ்சத்தை விட அதிகமாக தன்னுடைய குடும்பத்திற்காக தனக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் மூன்றில் ஒன்றை எடுத்துக்கொண்டு மறுபகுதியை மக்களுக்கு விநியோகம் செய்து விடட்டும். மூன்றில் ஒரு பகுதியை எடுக்கலாம், அது விரும்பத்தக்கது. அதிகமான பகுதிகளை பொறுத்து தனக்கு கொஞ்சமாக எடுத்துக்கொள்வது அதை விட கூடுதலாக எடுக்கிறதாக இருந்தால் மூணில் ஒரு பகுதியோடு நிறுத்திக் கொள்வது சிறந்தது. அதை விடவும் ஒருவர் மேலதிகமாக எடுக்கிறார் என்றிருந்தால் அதையும் மார்க்கம் தடை செய்யவில்லை, அதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் வெறும் சதத்தாவை செய்கிறோம், மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். கூடுதலாக இலக்கு வந்துவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நாங்கள் தவிர்த்து அதிகமாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் இந்த உதவியாவிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய பிரதானமாக ஒரு அமல் தான் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். தொழுகைகளுக்கு பின்னால் மட்டுமல்ல, பாதைகளிலே போகும் பொழுது, ஆழ்வார்களை காணும் பொழுது, மாற்றங்கள் ஏற்படுகிற நேரங்களில், ஒவ்வொரு நேரங்களிலும் அதிகமாக தக்பீர் சொல்வதே சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹி ஹம்த். இந்த தக்பீர்களே தக்பீரு ஃபீஹின்ன மின அத்தஹ்லீல் வத்தக்பீர் வத்தஹ்மீத், இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தக்பீரை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது ஒரு பாதையிலே வந்திருப்போம். நாங்கள் திரும்பி செல்லும் பொழுது அந்த பாதையை தவிர்த்து வேறொரு பாதையிலே நாங்கள் எங்களுடைய வீடுகளை சென்று அடைவது சுன்னத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுடைய நன்னாள் தினங்களிலே இப்படித்தான் அவர்களுடைய அமல் இருந்திருக்கிறது. ஆகவே அதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வந்த பாதையிலே நாங்கள் செல்லாமல் வேறு பாதையிலே நாங்கள் செல்வோம். அடுத்து கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தினத்திலே எங்களுடைய நெருக்கமானவர்கள், எங்களுடைய குடும்பத்தினர்கள், இவர்களுடன் பரஸ்பரம் இவர்களுடன் அன்பாக பேசுவது, அவர்களுடன் கதைப்பது, சலாம் சொல்வது, அவர்களுக்கு உபகாரங்கள் செய்வது இந்த நாளுடைய முயற்சி தேவையில் ஒரு சின்னத்தான். குடும்பம் என்பது ஒவ்வொருவருக்கும் தாய் தகப்பனவர்கள் இருவர் தான், மூன்றாவது ஒருவரை வாங்க முடியாது. ஒரு தாய் சகோதரர்கள் என்பவர்கள் அல்லாவினால் முடிவு செய்யப்பட்டவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடன் நாங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும். அவர்களுக்காக தாராளமாக நாங்கள் இந்த நாளிலே செலவழிக்க வேண்டும். எங்களுக்கு இடையிலே கோபதாபங்கள் இருக்கக்கூடாது. எந்த ஒரு முஸ்லிமுடனும் நாங்கள் கோவிக்கிறீர்களே இந்த நாள் நமக்கு கழித்து செல்லக்கூடாது. அதாவது இப்படிப்பட்ட சில சிறப்பான நாட்களை தருகிறான் நம்முடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை உண்டாக்கிக் கொள்வதற்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, சில சின்ன சின்ன பிரச்சனைகளை காக்கத்தினால் நாங்கள் குடும்பத்திலே சிலருடன் நாங்கள் பகையிலே இருக்கலாம். சில பொழுது நாங்கள் பிரச்சனைகளிலே சண்டை சிக்கல்களிலே இருக்கலாம். இன்றைய தினம் அதை முடிவுக்கு கொண்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். மூன்று நாட்களை விட நேரமாக மூன்று நாட்களுக்கு மேலால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடன் பகையுடன் இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலால் இல்லை என்று சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, யாருடனும் பகை வேண்டாம். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஒரு வசியை சொல்கிறார்கள். மகனே, அவர்கள் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர், அவருடைய மகனுக்கு வசியத்தாக சொல்கிறார்கள். மகனே, குடும்பங்களுடன் யார் சண்டை செய்து கொண்டு பகைத்துக் கொண்டு குடும்பங்களில் யாராவது ஒருவருடன் யாராவது ஒருவர் பகைத்துக் கொண்டு கோபத்தாபத்துடன் இருப்பான் என்றால் அவருக்கு பக்கத்திலே இருக்கிறாரீங்க, அவருக்கு பக்கத்திலேயும் இருக்கிறாரீங்க. ஏனென்றால் நான் குரானை பார்த்தேன், குரானில் மூன்று இடங்களில் அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை சபித்திருக்கிறார். அல்லது இந்த ஆயத்தை அல்லாஹ்வுத்தாலா இவர்களை பற்றி சொல்கிறான். குடும்பத்தை பிரிந்து நடக்கக்கூடியவர்கள் பூமியிலே பசாது செய்கிறார்கள், இவர்களால் தான் பூமியில் பிரச்சனை ஏற்படுகிறது. نشتوالي ورجل والذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما امر الله به ان يوصل ويفسدون في الارض اولئك لهم اللعنه ولهم سوء الدار. இப்படி பட்டவர்கள் فساد செய்கிறார்கள் பூமிக்கு மேலே, இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டா சாபத்தாகும் என்று அல்லாஹ் சபிக்கிறான். تَوَلَّيْتُمْ أَن تُفْسِدُوا فِي الْأَرْضِ وَتُقَطِّعُوا أَرْحَامَكُمْ أُولَٰئِكَ الَّذِينَ لَعَنَهُمُ اللَّهُ فَأَصَمَّهُمْ وَأَعْمَىٰ أَبْصَارَهُمْ. இப்படி பட்டவர்களே அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுடைய மீது அல்லாஹ்வுடைய லானத்துக்காகட்டும் இவர்களுடைய கால்கள் செவிடாகி போகட்டும், இவர்களுடைய பார்வைகள் பங்கி போய்விட்டன என்று என் கடினமான வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா பாவித்திருக்கிறான். சொல்கிறார்கள், நீங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு பக்கத்திலே இருந்திருக்கிறார்கள்ப்பட்டவர்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடாது என்றால் இப்படிப்பட்டவனாக நான் இருந்தான் எவ்வளவு சாபத்துக்குரியவனாக இருக்கிறேன். அல்லாஹ்வுத்தால நம் அனைவரையும் பாதுகாப்பானா இருந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சந்தர்ப்பம். இந்த உள்ளவர்களுக்கு விசாரமானது, மக்கள் வானத்தை விசாலமான படைப்பு என்று நினைக்கிறார்கள், பூமியை மிக விசாலமானது என்று நினைக்கிறார்கள். ஆனால் வானத்தை விடவும் பூமியை விடவும் விசாலமான அல்லாஹ்வுடைய அற்புத படைப்பு ஒன்று இருக்கிறது. அதுதான் நமக்குள்ளே இருக்கிற உள்ளம். மனிதர் விரும்பினால் அவர் நாடினால் உலகத்திலே இருக்கிற அத்தனை பேர்களையும் இந்த உள்ளத்துக்குள்ளே போட்டுக் கொள்ளலாம். அவனுடைய அவன் நாடினால் இந்த உள்ளத்தை ஏன் சுருக்கமாக ஆக்கிக் கொள்ளலாம். தன்னுடைய மனைவிக்கும் அல்ல இடமில்லை, தன்னுடைய குழந்தைகளுக்கும் அல்ல இடமில்லை, சில பொழுது தனக்கும் இடமில்லை. அந்த அளவு அவர் நாடினால் சுருக்கமாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். எங்களுடைய உள்ளங்களை விசாரமானதாக ஆக்கிக் கொள்வோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். கன்னியத்துக்குரியவர்களே, ஒருவரை நாங்கள் நேசிக்க நினைத்தால் நேசிப்பது என்பது நேசம் வந்துவிடும். நாம் உள்ளத்தை மாற்றிக்கொள்வதுதான் இருக்கு. மனிதன் முன்னால் நிற்கும் பொழுது முகத்தை பார்த்தால்தான் கோபம் வருகிறது என்றால் அவருக்கு பின்னால் இருந்து இடது பக்கத்தை பாருங்கள், அன்பு வர வேண்டும் என்று நினையுங்கள். உள்ளத்திலே அன்பு வந்து வரும். யாரையும் மன்னிக்கலாம், நாம் செய்த பாவங்களை எல்லாம் நல்லா மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவு ஆசைப்படுகிறோம், உருவாக்குகிறோம். நமக்கு சின்ன சின்ன அநியாயங்கள் செய்தவர்கள், நமக்கு ஏதோ ஒரு கட்டத்திலே உணர்வுக்கு வசப்பட்டு ஏசி விட்டவர்கள், நம்முடைய மரியாதைக்கு ஒருத்தர் குறைவாக பேசிவிட்டவர்களை நாம் மன்னிக்க தயார் இல்லை என்றால் நாம் சில பெரும் பெரும் பாவங்களை செய்யவில்லை. அல்லாஹ்வுக்கு மன்னிக்குமாறு நாங்கள் எப்படி கேட்கிறோம்? முதல் தனியான சுத்தம் மன்னிக்கிறேன். நிறைய மன்னிப்பவர்களை அல்லாஹ் வேகமாக மன்னித்து வருகிறார். எல்லாரையும் மன்னிப்போம், எல்லாரையும் மன்னிப்போம். நான் ஒரு அநியாயக்காரனாக கபருக்கு போய் சேரக்கூடாது. அநியாயம் செய்யப்பட்ட நிலையிலே நான் கபருக்கு போவது எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல. யாரும் எதுவும் செய்யட்டும், நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன் என்ற முடிவுக்கு வந்தால் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாளகத்தை சந்தர்ப்பம் மிக குறிப்பாக எங்களுடைய உடல் வாய்ப்பு தாய் தகப்பம், தாய் தகப்பனுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய குழந்தைகள், அதுபோல எங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய குழந்தைகள், இவர்கள் எல்லாம் எங்களுடைய அந்த உபகாரத்துக்கு மிக அருகதை உள்ளவர்கள். நாங்கள் செய்யக்கூடிய உபகாரங்களில் அவர்கள் உட்படுத்தப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய எந்த செலவும் அது நம்முடைய செலவு அல்ல, நமக்கு அது வருமானம், நமக்கு வரவு நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் வீணாக வருவதில்லை. அதன் மூன்று காலை சமீபம் புகாருடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், அதனுடைய மகனே தாராளமான செலவழி நான் உனக்கு செலவழிப்பேன், தாராளமான செலவழி நான் உனக்கு செலவழிப்பேன். தாராளமான செலவழியுங்கள், அரசுக்கு சொந்தக்காரன் உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவழிக்கிறதுனால அந்த பணத்தை குறைத்து விடுவான், உங்களுக்கு கருவுகளை குறைத்து விடுவான் என்று ஒரு நாளும் நீங்கள் பயன்படாதீர்கள். மனிதன் ஒரு முடிவுக்கு வர வேண்டும், என்னுடைய பணத்தை நான் செலவழிப்பதே இல்லை. அந்த முடிவுக்கு மனிதன் வந்துவிட்டாலே போதும் அல்லாஹ்வுத்தாலா வாசலை திறந்து விடுவான். செலவழித்துக் கொள்ளுங்கள், எங்கேயுமே செலவழிக்காதீங்க. 1000 போயிட்டு, 2000 போயிட்டு, 3000 போய்விட்டது, எண்ணியன்றி செலவழித்தார்கள். எண்ணியன்றி செலவழித்தால் அல்லாஹ்வும் உங்களுக்கு எண்ணியன்றி தர ஆரம்பித்து விடுவான். உங்களுடைய உங்களுடைய பிரசுகளை நீங்கள் செலவழிக்கக்கூடிய அந்த காசுகள் வைத்திருக்கக்கூடிய அந்த பைகளை நீங்கள் கட்டி வைக்காதீர்கள். அல்லாஹ் கட்டி வைத்து செலவழிக்கிறது என்ற முடிவுக்கு மனிதர் வந்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையிலே இன்பம் கிடைக்கும், நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள் நேசிப்பார்கள். கஞ்சல் என்ற முடிவுக்கு நான் கஞ்சல்தனம் செய்யப் போகிறேன் என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் கஞ்சல் மனிதர்களுக்கும் தூரமானவன் அல்லாவுக்கும் தூரமானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில் நாங்கள் தாராளமாக செலவழிப்போம், தாராளமாக கொடுப்போம், சதபாக்களை அதிகரிக்க வேண்டும். சதபா மசிதிகளிலே சதபாக்கள் சேர்க்கப்படுகின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவும் ஒரு அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கர்நாடகத்திலே சதபாவை செய்தற்கு இருக்கிறார்கள். பெண்களுக்கு பயன் செய்தார்கள், செய்துவிட்டு விழா கவி எல்லாம் சொன்னார்கள். அவர்கள் தன்னிடத்தில் இருந்து ஒரு பிழவையை விரித்தார்கள். பெண்கள் எல்லாம் அவருடைய காப்புகளையும் அவர்கள் போட்டிருந்த தங்க அணிகலன்களை எல்லாம் தனக்கு கலட்டி அந்த 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 இருப்பிலே அந்த போர்வையிலே போட்டதாக ஹதீஸில் வந்திருக்கின்றன. இந்த நாளில் நிறைய சதப்பாக்களை நாங்கள் செய்ய வேண்டும். இது போன்ற நல்ல அமல்களை நாங்கள் கூட்டிக் கொள்வோம். குறிப்பாக இந்த நாட்களில் எங்களால் தவறுகள் தப்புடன் நடந்துவிடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நல்ல நாட்கள் என்று வரும்பொழுது அமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். இயல் குறிப்பாக அந்த நாட்களில் நாங்கள் பாவங்களை தடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நம் அனைவரையும் இந்த நாளுடைய பயனை இந்த நாளுடைய மதிப்பை அறிந்து புரிந்து செயல்படக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானா? யாருதான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா? நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா? முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.